லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறவுள்ளன விதையாகும் கதைகள், திருத்தந்தையின் மறை கல்வி உரை, சாம்பலில் பூத்த சரித்திரம் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள் வாதிடும் போது மனங்கள் அருகருகே இருக்கட்டும்.
கங்கை கரையோரம் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சத்தம் போட்டு ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டு இருப்பதைக் கண்டார் ஒரு துறவி. தன் சீடர்களிடம் திரும்பிய துறவி சிரித்துக் கொண்டே, ஏன் மனிதர்கள் கோபத்தில் இருக்கும்போது ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தம் போட்டு சண்டை பிடிக்கின்றார்கள் என்று கேட்டார். சீடர்களில் ஒருவர், கோபத்தில் நாம் அமைதி இழக்கின்றோம், அதனால் சத்தமிடுகின்றோம் என பதிலுரைக்க, துறவியோ, ஆனால் உனக்கு மிக அருகாமையில் இருக்கும் நபரிடம் ஏன் சத்தமிடுகின்றாய்? அவர்கள் உன் அருகில்தானே நிற்கின்றார்கள். நீ சொல்ல வேண்டியதை அவர்களுக்கு மட்டும் கேட்கும் விதமாக எடுத்துரைக்கலாமே எனக் கேட்டார். ஒவ்வொரு சீடரும் ஒரு காரணம் கூறினர். ஆனால் எந்த காரணத்திலும் அடுத்தவர்களுக்கு உடன்பாடில்லை. கடைசியாக துறவி அவர்களை நோக்கி, எப்பொழுது இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் கோபம் கொள்கின்றார்களோ அப்பொழுது அவர்களின் மனது இரண்டும் வெகு தொலைவுக்கு சென்று விடுகின்றது. எனவே தூரத்தில் இருக்கும் மனதுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகவே சத்தமிடுகின்றார்கள். மனது எவ்வளவு தூரம் விலகியிருக்கின்றதோ அவ்வளவு தூரம் இவர்கள் தங்கள் ஆற்றலை பயன்படுத்தி சத்தம் போட வேண்டியிருக்கும். ஆனால் இதுவே இரு மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பாக இருக்கும்போது என்ன நடக்கின்றது? அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சப்தமிடுவதில்லை. அமைதியாகவும் அன்பான முறையிலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள். காரணம், அவர்களின் மனது இரண்டும் வெகு அண்மையிலேயே இருக்கும். மனதிற்கு இடையேயான தூரம் மிக குறைவாகவே இருக்கும், அல்லது மனது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கும். இன்னும் அன்பு அதிகமாகும்போது வார்த்தையே தேவைப்படாது. அவர்கள் கண்கள் ஒருவர் ஒருவரை பார்க்கும்போது மனதின் எண்ணங்கள் வெளிப்பட்டுவிடும் என்று எடுத்துரைத்தார்.
திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை. விருந்தோம்பல் கிறிஸ்தவ ஒன்றிப்பு பண்பாகும்.
திருத்தூதர் பணிகள் நூலில் காணப்படும் சீடர்களின் மறைப்பணி குறித்த தொடரை கடந்த புதனன்று நிறைவு செய்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிய தொடர் ஒன்றை துவக்குவதற்கு முன்னர் இவ்வாரம் சிறப்பிக்கப்பட்டு வரும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரம் குறித்த தன் மறைக்கல்வி உரையை வழங்கினார். விருந்தோம்பல் என்பது அதன் தலைப்பாக உள்ளது என்பதை எடுத்துரைத்து தனது உரையை தொடர்ந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Il tema di quest'anno, che è quello dell'ospitalità, è stato sviluppato dalle comunità di Malta e Gozo, a partire dal passo degli Atti dell'Apostolo, che narra dell'ospitalità riservata dagli abitanti di Malta.
அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வார புதன் மறைக்கல்வி உரை கிறிஸ்துவ ஒன்றிப்பு ஜெயவாரத்தில் இடம்பெறுகின்றது. இந்நிகழ்விற்குரிய இவ்வாண்டு தலைப்பு மால்டா மற்றும் கோசோ தீவின் கிறிஸ்துவ சமூகத்தால் விருந்தோம்பல் என தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மால்டாவில் கப்பல் விபத்தால் புனித பவுல் அடைந்த அனுபவம் மற்றும் அவரும் அவருடன் பயணித்தவர்களும் நல்ல விதமாக மால்டா மக்களால் வரவேற்கப்பட்ட விதம் ஆகியவைகளின் அடிப்படையில் இத்தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடலின் கடும் சீற்றத்திற்கு நேர் மாறாக மால்டா மக்களால் அசாதாரண கருணையுடனும் மிகுந்த மனிதநேய உணர்வுடனும் கப்பல் பயணிகள் நடத்தப்பட்டனர். இந்த விருந்தோம்பலுக்கு பதில் வழங்கும் விதமாக புனித பவுல் நோயுற்றோர் பலரை குணப்படுத்தினார். இவ்வாறு இறை அன்பு இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. விருந்தோம்பல் என்பது ஒரு முக்கிய கிறிஸ்தவ ஒன்றிப்பு பண்பாகும். ஏனைய கிறிஸ்தவர்கள் இறைவனை குறித்து கொண்டுள்ள அனுபவங்களுக்கு செய்முடுக்க திறக்கும் பண்பு இது. பிரிதொரு பாரம்பரியத்தை கொண்ட கிறிஸ்தவர்களை நாம் வரவேற்கும் போது அவர்களுக்குரிய கடவுளின் அன்பை நாம் வெளிப்படுத்துவதுடன் அவர்கள் மீது தூய ஆவியாரால் தூவப்பட்டுள்ள கொடைகளையும் பெறுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மிடையே காணப்படும் பிரிவினைகளை வெற்றி கண்டு மற்றவர்களுக்கு, குறிப்பாக தங்கள் நாடுகளின் துன்ப நிலைகளிலிருந்து தப்பி புனித பவுலைப் போல் கடலில் ஆபத்துக்களை சந்திக்கும் மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க அழைப்பு பெற்றுள்ளோம். இவ்வாறு இணைந்து பணியாற்றுவது என்பது மேலும் இயேசுவின் சிறப்பு சீடர்களாகவும் இறை மக்களாக ஒன்றித்திருப்பதாகவும் நம்மை மாற்றும்.
இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமையன்று சீனா, வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட தூரகிழக்கு நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் புத்தாண்டை சிறப்பிக்க உள்ளதையும் பற்றி குறிப்பிட்டு அவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை வெளியிட்டார்.
Il prossimo 25 gennaio nell'estremo oriente e in varie altre parti del mondo molti milioni di uomini e donne celebreranno il Capodanno lunare. Invio a loro il mio saluto cordiale, augurando in particolare alle famiglie.
Di உலகில் அமைதி நிலவ ஜெபிக்குமாறும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை. புத்தாண்டை சிறப்பிக்கும் இவ்வேளையில் ஒவ்வொரு குடும்பமும் கற்பித்தல், விருந்தோம்பல், ஞானம், பிறரை மதித்தல் மற்றும் படைத்த இறைவனுடன் இணக்க வாழ்வு ஆகியவைகளுடன் வாழுமாறு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் என மேலும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். மேலும் எக்காலத்தை விட இக்காலத்தில் இவ்வுலகிற்கு அதிகம் அதிகமாக தேவைப்படும் அமைதி, கருத்து பரிமாற்றம், நாடுகளிடையே ஒருமைப்பாடு ஆகியவைகளுக்காக அனைவரும் ஜெபிக்குமாறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்தார். இறுதியில் அவர் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக ஆசீரையும் அளித்தார்.
Domino vobiscum
et cum spiritu tuo.
Sit nomen Domini benedictum.
Ex hoc nunc usque in saeculum.
Aeterium nostrum in nomine Domini.
Qui facit caelum et terra.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus.
Amen.
சாம்பலில் பூத்த சரித்திரம், 20ஆம் நூற்றாண்டு திருத்தந்தையர், பகுதி 6.
திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் 1922ஆம் ஆண்டு முதல் 1939ஆம் ஆண்டு வரை, அதாவது அவர் இறக்கும் வரை, கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பணியை ஆற்றினார். இவர் கிறிஸ்துவ கல்வி, திருமணம், சமுதாய போதனைகள், புனிதர்கள், வேலைவாய்ப்பின்மை மற்றும் ஆயுத போட்டியை களைதல் உள்ளிட்ட பல தலைப்புகளில் 31 திருமடல்களை வெளியிட்டுள்ளார். இவர் புனிதர்கள் பெரிய ஆல்பர்ட், தாமஸ் மூர், தொன்போஸ்கோ, புனித சிலுவையோவான், ராபர்ட் பெல்லார்மின், பீட்டர் கனிசியூஸ், லிசிய நகர் குழந்தை தெரேசா, லூர்து நகர் பெர்னதர் உட்பட பலரை புனிதர்களாக அறிவித்தார். இவர் மிகவும் நன்மதிப்பு வைத்திருந்த புனித குழந்தை தெரேசாவை தனது பாப்பிரை பணியின் விண்மீன் என அழைத்தார்.
திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் தனக்கு முந்தைய திருத்தந்தையர்களால் ஆற்ற இயன்றதையும் கடந்து பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார். இவர் கலைகள் மற்றும் அறிவியல் துறையை பொறுத்தவரையில் வத்திக்கான் நூலகத்தை அங்கீகரித்தார். கிறிஸ்தவ தொல்பொருள் ஆய்வு பாப்பிரை நிறுவனத்தை உருவாக்கினார். வத்திக்கானின் படங்களை சேகரித்து வைப்பதற்காக பினகோத்தேகாவை கட்டினார். வத்திக்கான் வானியல் ஆய்வு மையத்தை காஸ்தல் கந்தோல்ஃபோவில் பாப்பிரை மாளிகைக்கு மாற்றினார். 1931ஆம் ஆண்டில் வத்திக்கான் வானொலியையும், 36ஆம் ஆண்டில் பாப்பிரை அறிவியல் கழகத்தையும் ஏற்படுத்தினார். தனக்கு முந்தைய திருத்தந்தையர் போன்று கிறிஸ்தவத்தில் கிழக்குக்கும் மேற்கிற்கும் இடையே நிலவிய பெரும் பிளவுக்கு முடிவுகட்ட முயற்சித்தார். ஆனால் அவரது முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அதே நேரம் ரோமன் கத்தோலிக்க திரு அவைக்கும் ஆங்கிலிக்கன் கிறிஸ்துவ சபைக்கும் இடையே சில உரையாடல்கள் இடம்பெற அனுமதி அளித்தார். ஆயினும் முற்றிலும் மாறுபட்ட கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்ட இத்தகைய தனிப்பட்ட நிறுவனங்களை திரு அவையில் இணைக்க இயலாது என்று சொல்லி இந்த கலந்துரையாடல்களில் கத்தோலிக்கர் பங்கு பெறுவதை தடை செய்தார்.
திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் நவீன உலகிற்கும் பாப்பிரையின் தலைமை பணிக்கும் இடையே நிலவிய பதட்ட நிலைகளை குறைப்பதற்கு செயலில் இறங்கினார். முதலாம் உலகப் போருக்கு பின்னர் அனைத்து நாடுகளிலும் திரு அவை சுதந்திரமாக பணியாற்றுவதை உறுதி செய்யும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். 1922 முதலில் லாத்வியா, 24 பவேரியா, 25 போலந்து, 24 லித்வேனியா ஆகிய நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். இத்தாலிய பிரதமர் பெனித்தோ முசோலினியின் பாசிச அரசுடன் 1922 பேச்சுவார்த்தையை தொடங்கி நடத்திய பின்னர் 1929ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி மிகவும் புகழ்பெற்ற லாத்தரன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் வழியாக 1870ஆம் ஆண்டிலிருந்து திரு அவைக்கும் இத்தாலிக்கும் இடையே நிலவிய பிரச்சினை முடிவுக்கு வந்தது. மேலும் வத்திக்கான் நகரம் தனித்தியங்கும் மற்றும் நடுநிலை வகிக்கும் நாடாகவும், உலகில் சிறிய நாடாக ஆன்மீக அதிகாரத்துடன் மட்டுமே முன்னோக்கி செல்லும் ஒரு நாடாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தம் திருத்தந்தையின் சுதந்திரத்திற்கு உறுதி வழங்கியது. திரு அவை சட்டத்தை அங்கீகரித்தது மற்றும் இத்தாலி கத்தோலிக்கத்தை இத்தாலியின் அதிகாரப்பூர்வ மதமாக ஏற்றது. திருப்பீடம் இத்தாலியை அரசாகவும் ரோம் அதன் தலைநகரமாகவும் ஏற்றது. இத்தாலியில் பாப்பிரை மாநிலங்கள் இழக்கப்பட்டதற்கு ஈடாக இத்தாலிய அரசு 175 கோடி லீராக்களை பாப்பிரையின் பாதுகாப்பு நிதி அமைப்பிற்கு நன்கொடையாக வழங்கியது. அரசு பள்ளிகளில் மதம் போதிக்கப்படுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. முசோலினி அவர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கென பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றபோது அமைதி மற்றும் ஒப்புரவில் எந்த ஆர்வமும் காட்டுவதை விட இத்தாலியர்களுக்கு கத்தோலிக்க விசுவாசத்தின் முக்கியத்துவம் பற்றிய கவனமாயிருந்தார் என சொல்லப்படுகின்றது.
திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் 1933 ஆண்டில் மற்றும் ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை ஜெர்மனியின் அடால்ஃப் ஹிட்லருடன் கையெழுத்திட்டார். ஜெர்மனியில் ஹிட்லர் அரசு அருட்பணியாளர்களையும் பொதுநிலை விசுவாசிகளையும் நடத்தும் முறை பற்றி மிகுந்த கவலையடைந்த திருத்தந்தை ஹிட்லரின் நன்னறியை பொறுத்தவரை எழுந்த கடும் எதிர்ப்புகள் மத்தியில் 1933 ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார். இது ஜெர்மனியில் திரு அவையின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளுக்கு உறுதி அளிக்கப்படுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சியே ஆகும். ஆயினும் 1933 ஆண்டு முதல் 36 ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் திரு அவை நசுக்கப்படுவது அதிகரித்து வந்ததால் நாட்சி அரசை எதிர்த்து 34 செய்திகள் வெளியிட்டார். இறுதியில் 1937 ஆண்டில் எரிந்து கொண்டிருக்கும் அக்கறையுடன் என்ற தலைப்பிட்டு ஜெர்மன் மொழியில் திருமடலை வெளியிட்டு அந்த ஒப்பந்தம் தொடர்ந்து மீறப்பட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்து நாட்சி ஜெர்மனியுடன் அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக திருத்தந்தை 11 பயஸ் அவர்கள் அறிவித்தார். ஜெர்மானிய மொழியில் திருத்தந்தை வெளியிட்ட இந்த ஒரே திருமடல் வழியாக நாட்சிகள் கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள் என்று கூறி அந்த திருமடல் எல்லா ஆலயங்களிலும் வாசிக்கப்படுமாறு திருத்தந்தை கேட்டுக் கொண்டார்.
சரித்திரம் 20 நூற்றாண்டு திருத்தந்தையர் பகுதி 6. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திரு அவையின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின் திருத்தூதர் யோவானின் நற்செய்தியிலிருந்து அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தொகுத்து நூல் 1 ஜனவரி 21 இச்செவ்வாய் அன்று வெளியானது. யோவான் கண்டு நம்பிய சீடரின் நற்செய்தி என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கும் இந்த நூலை வத்திக்கான் பதிப்பகமும் புனித பவுல் பதிப்பகமும் இணைந்து வெளியிட்டுள்ளன. காண்பதும் நம்புவதும் இரு முக்கியமான வினைச்சொற்கள் என்று இந்த நூலில் கூறியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கானா திருமண விருந்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதை கண்டதிலிருந்து அன்புச்சீடர் யோவானின் நம்பிக்கை பயணம் துவங்கியது என்று கூறியுள்ளார். வந்து பாருங்கள் என்று இயேசு விடுத்த அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றிய அன்பு சீடரான யோவான் பதிவு செய்துள்ள உண்மைகளை ஆழ்ந்து தியானித்து பயனடைய இந்த நூல் பெரும் உதவியாக இருக்கும் என்று இந்த நூலின் பதிப்பாசிரியரும் சலேசிய துறவு சபையின் அருள் பணியாளருமான ஜான் பிரான்கோ வெந்தூரி அவர்கள் தன் அணிந்துரையில் கூறியுள்ளார்.
பிப்ரவரி 23 ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியின் தென்பகுதியில் அமைந்துள்ள பாரி நகருக்கு மேற்கொள்ளும் மெய்ப்பு பணி பயணத்தை குறித்த விவரங்களை திருப்பிட செய்தித்துறை ஜனவரி 21 இச்செவ்வாயன்று அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதி அமைதியின் எல்லை என்ற தலைப்பில் பிப்ரவரி 19 முதல் 23 முடிய பாரி நகரில் நடைபெறும் கருத்தரங்கின் இறுதி நிகழ்வாக திருத்தந்தையின் சந்திப்பு அமையவுள்ளது. இத்தாலிய ஆயர் பேரவையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள மத்திய கிழக்கு பகுதியில் பணியாற்றும் ஆயர்கள் வருகை தருவதையொட்டி திருத்தந்தை அவ்வாயர்களை சந்திக்க பாரி நகருக்கு செல்லுகின்றார். பிப்ரவரி 23 காலை 7 வத்திக்கானில் இருந்து ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொள்ளும் திருத்தந்தை 8:15 பாரி நகரை அடைந்து அந்நகரில் உள்ள புனித நிக்கோலாஸ் பெருங்கோவிலில் 8:30 ஆயர்களை சந்திக்கின்றார்.
ஜனவரி 20 திங்களன்று இரவு இந்தியாவில் பெங்களூருக்கு அருகே அமைந்துள்ள கெங்கேரியில் புனித பிரான்சிஸ் அசிசி கத்தோலிக்க ஆலயத்தில் அடையாளம் தெரியாத சிலர் நுழைந்து அக்கோவிலின் நற்கருணை பேழையில் இருந்த திருநற்கருணை அப்பங்களை கோவிலெங்கும் தரையில் வீசி எறிந்துள்ளனர் என்று ஊடகங்கள் கூறுகின்றன. ஆலயத்தில் நிகழ்ந்துள்ள இந்த செயல் தன்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்றும் புனிதமான திருநற்கருணைக்கு அளிக்கப்பட்டுள்ள இந்த அவமரியாதை மனதை புண்படுத்துகிறது என்றும் பெங்களூரு பேராயர் பீட்டர் மச்சாடோ அவர்கள் கூறியுள்ளார். கோவிலில் இருந்து எந்த பொருளும் களவு போகாத நிலையில் இந்த செயல் கத்தோலிக்கரின் உள்ளத்தை புண்படுத்துவதற்கென மேற்கொள்ளப்பட்ட ஒரு அநாகரிக செயலாக மட்டுமே கருதப்படுகிறது என்று கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எடுத்துரைத்துள்ளனர். திருநற்கரணைக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமரியாதைக்கு பரிகாரமாக பெங்களூரு உயர் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஜனவரி 24 இவ்வெள்ளியன்று 12 திருநற்கரணை ஆராதனை நடைபெறுவதற்கு பேராயர் மச்சாடா அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
இனவெறி, சிறுபான்மையினர் ஒதுக்கப்படுதல் மற்றும் அநீதிகள் மலிந்திருக்கும் அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அவர்களின் எடுத்துக்காட்டு மிக அதிகமாக தேவைப்படுகின்றது என்று அந்நாட்டு ஆயர்கள் கூறியுள்ளனர். ஜனவரி 20 திங்களன்று மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் நாள் சிறப்பிக்கப்பட்ட வேளையில் அதையொட்டி அறிக்கை வெளியிட்ட அமெரிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் ஹோசே கோமஸ் அவர்கள், அநீதிகளை வெல்வதற்கு மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் காட்டிய துணிவு நம் அனைவருக்கும் இன்று தேவைப்படுகின்றது என்று கூறியுள்ளார். அன்பு நிறைந்த சமுதாயம் என்று மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் கனவு கண்ட இந்த நாடு இன்னும் அந்த கனவை அடைவதற்கு வெகு தூரத்தில் உள்ளது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் வேதனையுடன் கண்டு வருகின்றோம் என்று பேராயர் கோமஸ் அவர்களின் அறிக்கை கூறுகின்றது.
அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர்களுக்கும் எகிப்தின் சுல்தான் அல் கமில் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் 8வது நூற்றாண்டு நிறைவை ஒட்டி பாகிஸ்தானின் லாகூரில் பல்சமய கூட்டம் ஒன்று நடைபெற்றது. 1219 நிகழ்ந்த அந்த சந்திப்பின் 8வது நூற்றாண்டு நினைவு 2019 முழுவதும் கொண்டாடப்பட்டதை அடுத்து அந்த நிகழ்வின் சிகரமாக லாகூரில் நடைபெற்ற கூட்டத்தை லாகூர் பேராயர் செபாஸ்டின் பிரான்சிஸ் ஷா அவர்கள் தலைமையேற்று நடத்தினார். இந்த கூட்டத்தில் பல்வேறு இஸ்லாமிய மதத் தலைவர்களும் இந்து மதத் தலைவர்களும் கலந்து கொண்டனர் என்றும் அரசு தரப்பில் பஞ்சாப் மாநிலத்தின் மனித உரிமை மற்றும் பல்சமயத்துறையின் தலைவரான இஜாஸ் அலாம் அகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டார் என்றும் ஃபீதே செய்தி கூறுகின்றது.
உலகின் மக்கள் தொகையில் 70% அதிகமானோர் செல்வர் மற்றும் வறியோர் பாகுபாடுகளால் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்று ஐநாவை ஜனவரி 21 இச்செவ்வாயன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஐநா அவையின் பொருளாதார மற்றும் சமுதாய செயல்பாடுகள் என்ற பிரிவு வெளியிட்டுள்ள உலக சமுதாய அறிக்கை 2020 என்ற அறிக்கையின்படி சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் வறுமைப்பட்ட நாடுகளையும் முன்னேற்றம் அடைந்துள்ள நாடுகளையும் பாதிக்கின்றன என்று தெரியவந்துள்ளது. உலகின் 40% மக்கள் பொருளாதாரத்தில் எவ்வித முன்னேற்றமும் அடையவில்லை என்று இவ்வறிக்கை மேலும் கூறுகின்றது.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.